هون المايك جاي بيبوب. அமேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நான் பேசுகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் ஒரு குடும்ப பலிபீட ஆராதனையிலே நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம். ஆராதனையின் தொடக்கமாக அனைவரும் எழுந்து துதிகிதையின் 212 பாடுவோம். 2 1 2 ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து இப்படி குடும்ப பலிபீட ஆராதனையை நாம் நடத்தி கொண்டு வருகிறோம். நம்முடைய பலிபீட ஆராதனையிலே நாம் தொடர்ந்து சங்கீதங்களை வாசித்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஒரு சங்கீதத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 27. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்பும் ஆனவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞரும் ஆகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாலம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதன் நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் இரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டுப்போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிரு, கர்த்தருக்கே காத்திரு. இந்த சங்கீதத்தின் முன்னுரையிலேயே இது தாவீதின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டுள்ளது. இது மொத்தம் 14 வசனங்களுடைய ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்துடைய பின்புலம் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் வசனங்கள் 2, 3, 5, 6 மற்றும் 12 மூலமாக தாவீது தம் எதிரிகளால் சூழப்பட்டு இக்கட்டான அல்லது ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் இருந்தபோது எழுதப்பட்ட சங்கீதமாக இது இருக்கலாம். பாருங்கள், வசனம் 2 சத்துருக்கள் பகைஞர்கள் பொல்லாதவர்களை குறிப்பிட்டிருக்கிறார். வசனம் மூன்றில் போர் வீரர்கள் பாளையம் இறங்கினது பற்றியும் யுத்தம் பற்றியும் குறிப்பிட்டுள்ளார். வசனம் ஐந்து மேல் பகுதியில் தீங்கு நாளில் என்றும் வசனம் ஆறு மேற்பகுதியில் சத்துருக்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். வசனம் பனிரெண்டில் மீண்டும் சத்துருக்கள் பற்றியும் பொய்சாட்சி கூறுபவர்களை பற்றியும் ஆக்கிரமித்து சீறுபவர்களை பற்றியும் குறிப்பிட்டுள்ளார். இந்த சில வசனங்கள் மூலமாக இச்சங்கீதத்தை எழுதிய போது தாவீது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்திருப்பார் என்று புரிந்து கொள்ளலாம். இந்த 27 சங்கீதத்தை நாம் ரெண்டு பகுதிகளாக பார்க்கலாம் அல்லது ஆராயலாம். பகுதி ஒன்று வசனம் ஒன்றிலிருந்து ஆறு வரை இப்பிரிவு தாவீதின் அசைக்க முடியாத நம்பிக்கையை பாடுகின்ற பகுதியாக இருக்கிறது. பகுதி ரெண்டு 7-14 வரை தேவனிடத்தில் தாவீது உதவி அல்லது சகாயம் கோருகிற பகுதியாக இது இருக்கிறது. பகுதி ஒன்றை நாம் ரெண்டு உட்பிரிவுகளாக பார்ப்போம். உட்பிரிவு ஒன்று வசனம் ஒன்றிலிருந்து 3 வரை தேவன் மீது கொண்டிருக்கும் தாவீதின் அசைக்க முடியாத நம்பிக்கையை கூறும் பகுதி இது. உட்பிரிவு ரெண்டு வசனம் 4-6 வரை தேவனின் ஆலயமாகிய கூடாரத்தின் மீது தாவீது கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை கூறும் பகுதி இது. உட்பிரிவு ஒன்றில் வசனங்கள் 1-3 வரை பார்த்தோமானால் பயப்படாதிருப்பதை பற்றி வெவ்வேறு பதங்களால் அல்லது வார்த்தைகளால் கூறியிருப்பார். பாருங்கள், வசனம் ஒன்றில் யாருக்கு அஞ்சுவேன் என்றும் வசனம் 3 என் இருதயம் பயப்படாது என்றும் கூறியிருப்பார். இந்த அஞ்சா நெஞ்சம் தாவீதுக்கு எப்படி வந்தது, எதனால் வந்தது? அவரே கூறுகிறார் வசனம் 1, கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். பாருங்கள், இக்கட்டான அல்லது ஆபத்தான சூழ்நிலையில் கர்த்தர் தமக்கு இருளாகி போனார் என்று தாவீது கூறவில்லை. காரணம், இருள் என்பது துன்பத்தையும் துயரத்தையும் பிரச்சனைகளையும் அவநம்பிக்கையையும் இறுதியாக மரணத்தையும் குறிப்பதாகும். அதை அறிந்துதான் தாவீது கர்த்தர் எனக்கு வெளிச்சமும் நம்பிக்கையுமானவர் என்று கூறினார். அதோடு நில்லாமல் வசனம் 13 பாருங்கள், நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று கூறுகிறார். மீண்டும் வசனம் 1 வாசித்து பாருங்கள், உங்களுக்கு புரிந்துவிடும். இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை, அதாவது தன்னை சூழ்ந்துள்ள ஆபத்து நிச்சயம் அகன்றுவிடும் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை தாவீதுக்கு எங்கிருந்து வந்தது என்று. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்பு மாணவர், கர்த்தர் என் ஜீவனுக்கு பலனானவர். அடுத்து உட்பிரிவு 2 காண்போம். வசனம் 4-6 வரை கர்த்தரின் கூடாரத்தின் மீது தாவீது கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை குறிக்கும் பகுதி இது. வசனம் 4 வாசிப்போம். அதில் முக்கியமாக 3 வரியையும் கடைசி வரியையும் பாருங்கள். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தொடர்ந்து வசனம் 5 3 வரியை காண்போம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். பழைய ஏற்பாட்டிலே ஆசாரிப்பு கூடம்தான் வழிபாட்டு ஸ்தலம் அல்லது ஆலயம் எல்லாம். அதன் கூரை பகுதி ஆட்டின் கருப்பு தோளால் மூடப்பட்டதாக இருக்கும். அது ஏசாயா 4:6 வசனத்திலே சொல்லப்பட்டிருப்பது போல பாதுகாப்பு அரணாக இருக்கும். தாவீது கர்த்தரிடத்தில் மாத்திரமல்லாமல் அவருடைய கூடாரமாகிய ஆலயத்திலும் கூட அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தார். அதனால் அந்த ஆலயத்தில் அவர் தமது பலிகளை செலுத்தி மகிழ்ந்திருக்கிறார். வாசியுங்கள் வசனம் 6:3 வரி, இப்பொழுது என் தலை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும், அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். ஆகவே இந்த உட்பிரிவு 2 தாவீது தாம் மிகவும் நம்பிக்கை கொண்டிருந்த கர்த்தரின் கூடாரத்தை குறித்து சொல்லியிருக்கிறார். கூடாரம் என்று இன்றைய காலகட்டத்துக்கு எடுத்துக்கொண்டால் அது நம்முடைய சபையை, மெய்யான இயேசு சபையை குறிக்கும். கர்த்தருடைய ஆலயத்தின் மீது, அவருடைய கூடாரத்தின் மீது அவர் எவ்வளவு வாஞ்சையாக இருந்திருக்கிறார் என்பதை இந்த பகுதி உணர்த்துகிறது. வசனம் 4 மீண்டும் வாசித்து பாருங்கள், புரியும். நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். இதே போன்ற வசனத்தை அவர் சங்கீதம் 23 குறிப்பிட்டிருக்கிறார். 6 வசனம் வாசியுங்கள், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன். கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரம் என்பதும் ஆலயம் என்பதும் எவ்வளவு உன்னதமான முக்கியமான இடம் என்பதை தாவீது மிக தெளிவாக உணர்ந்திருந்தார். கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளாக அவர் இருக்கும் வரை அவர் எந்த ஆபத்தும் அண்டாது.
எல்லாவித பாதுகாப்பும் அவருக்கு கிடைக்கும் என்று திண்ணமாக நம்பினார். பழைய ஏற்பாட்டின் எபிரேயர் மொழியிலே தெபனுக்கள், ஆங்கிலத்தில் ஆசாரிப்பு கூடாரம் என்பது கர்த்தர் வாசம் செய்யும் பரிசுத்த ஸ்தலம் என்று பொருள்படும். ஆதாரத்துக்கு யாத்திராகமம் 25:8, 29:42-43 பார்க்கலாம். வாசிக்க தேவையில்லை, பிறகு நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். இந்த யாத்திராகம வசனங்களில் வாயிலாக கர்த்தரின் வாசஸ்தலமாகிய ஆசாரிப்பு கூடாரம் என்பது கர்த்தரின் மகிமையினால் பரிசுத்தமாக்கப்பட்டு அவர் வாசம் செய்கிற இடமாக மாத்திரமல்லாமல் அங்கு அவர் தமது ஆசாரியரிடம் பேசவும் தம் ஜனமாகிய இஸ்ரேவேலின் புத்திரரை சந்திக்கும் இடமாகவும் அவர்களின் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தும் இடமாகவும் அது திகழ்ந்திருக்கிறது. மேலும் ஏசாயா 2:3 சொல்லியிருப்பது போல கர்த்தரின் ஆலயம் என்பது அவருடைய ஜனத்தாருக்கு அவர் தமது வசனங்களை வெளிப்படுத்துகிற இடமாகவும் தமது வழிகளை போதிக்கின்ற இடமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஏசாயா 56:7, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் அப்படின்னு அங்கே இருப்பதை நீங்கள் காணலாம். இதையெல்லாம் நன்கு அறிந்து கொண்டதனால்தான் தாவீது தேவாலயத்தின் மீது அவ்வளோ பற்றுதலையும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் கொண்டிருந்தார். கர்த்தரின் ஆலயம் என்பது அவர் வாசம் செய்யும் இடம் என்றும் அவர் தம்மை வெளிப்படுத்தி தம் ஜனத்தாரை சந்தித்து அவர்களின் காணிக்கைகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் ஏற்றுக்கொள்ளும் இடமென்றும் ஜனங்கள் ஏறிருக்கும் ஜபத்தை கர்த்தர் கேட்டறியும் இடமென்றும் கர்த்தர் தம்முடைய பிரமாணங்களையும் கட்டளைகளையும் ஸ்தாபிக்கின்ற இடமென்றும் தாவீதுக்கு திண்ணமாக தெரிந்திருக்கிறது. அதனால்தான் தாவீது இந்த சங்கீதத்திலே மிக உறுதியாக தம் நம்பிக்கையை வெளிப்படுத்தி பாடியிருக்கிறார். ஆலயத்துக்குள் வந்து கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்தால், கண்ணீர் விட்டு அழுது ஜபம் செய்தால், தம்மை சூழ்ந்துள்ள அனைத்து இக்கட்டுகளிலிருந்தும் ஆபத்துக்களிலிருந்தும் கர்த்தர் நிச்சயமாக நீங்களாக்கி விடுவார் என்று நம்பினார். நம்பியபடியே கர்த்தருடைய சகாயத்தை பெற்று விடுதலையானார், களி கூர்ந்தார். நாமும் அப்படித்தான். வாழ்வில் பிரச்சனைகளை சந்திக்கும் போதும் ஏற்ற தாழ்வுகளை காணும் போதும் தாவீதை போல் நம்பிக்கையோடு களி கூர்ந்து கர்த்தரை துதிக்க வேண்டும். அந்த களிப்பும் துதிப்பும் ரெண்டு விஷயங்களை சார்ந்ததாக இருக்க வேண்டும். ஒன்று, கர்த்தரிடத்தில் கொண்டிருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை என்பதும், இரண்டு, அவருடைய ஆலயத்தின் மீது வைத்திருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை அல்லது பக்தி என்பதும் ஆகும். ஆகையினால் பழைய ஏற்பாட்டில் தாவீது ஆசாரிப்பு கூடாரத்திலே ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணியது போல, இந்த புதிய ஏற்பாட்டிலே நாமும் அவருடைய ஆலயமான மெய்யான இயேசு சபையிலே தங்கியிருந்து எந்த சூழ்நிலையாக இருப்பினும் மகிழ்ச்சியோடு கூடிய ஸ்தோத்திர பாடல்களை பாடி நம் ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். நிச்சயமாக தாவீதுக்கு பதில் அளித்தது போல நமக்கும் அவர் பதில் அளிப்பார். தம் ஆசீர்வாதங்களை தமது சன்னிதானத்தில் வழங்குவார். இப்பொழுது இந்த ஊரடங்கு சட்டத்தின் காலகட்டத்தில் நமது வீடுகளே ஆலயமாக மாறிவிட்டது. ஆகவே இப்பொழுது நமது வீடு வெறும் நாம் தங்கியிருக்கிற வீடு மட்டுமல்லாமல் அவருடைய வாசஸ்தலமாகவும் மாறியிருக்கிறது. ஆகவே இந்த வீடாகிய வாசஸ்தலத்தில் தினந்தோறும் நாம் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், தினந்தோறும் நாம் அவரை துதிக்க வேண்டும், நம்முடைய கோரிக்கைகளும் விண்ணப்பங்களும் வைத்து அவரை அண்டி நிற்க வேண்டும். அடுத்து இச்சங்கீதத்தின் 2 வருவோம். இது கர்த்தரின் சகாயத்துக்காக தாவீது செய்து ஜபமாக வரும் பகுதி. தாவீது இந்த பகுதியிலே செய்த ஜெபத்தின் மூலமாக நாம் 4 கருத்துக்களை தெரிந்து கொள்ளலாம், அல்லது ஒரு ஜெபத்துக்கு தேவையான 4 கூறுகளை பற்றி அறிந்து கொள்ள முடியும். 1, முதல் கூறு தேடுவது, ஆங்கிலத்தில் சீக் என்று சொல்லலாம். இப்போ வசனம் 7:9-7:10 வாசிக்கலாம். குறிப்பாக வசனம் 8 பாருங்கள். உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. தாவீது இந்த பகுதியில் ஏறெடுக்கும் ஜெபத்தை பாருங்கள். வசனம் 9, உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும், நீரே எனக்கு சகாயர், என் இரட்சிப்பின் தேவனே, என்னை நிகழ்விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். கர்த்தர் தம்மை விட்டு விலகிவிடக்கூடாது, தம் முகத்தை திருப்பிக் கொள்ளக்கூடாது, தம்மை கைவிட்டக்கூடாது என்று வேண்டுகிறார். வசனம் 10 குறிப்பிடுவது போல தகப்பனும் தாயும் தம்மை கைவிட்டாலும் கர்த்தர் தம்மை நிச்சயமாக கைவிட மாட்டார் என்று கூறுகிறார். பாருங்கள், நம் சொந்த வாழ்க்கையில் கூட நம்முடைய சரீர பிரகாரமான தந்தை நம் மீது கொண்ட கோபத்தின் நிமித்தமாக சில சமயம் தம் முகத்தை நம்மிடமிருந்து திருப்பிக் கொள்வது உண்டு, அல்லது கோபித்துக் கொள்வது உண்டு. ஆனால் நமக்கு ஏதாகிலும் கஷ்டமோ ஆபத்தோ நேரிடும் போது தக்க நேரத்தில் அவர் நமக்கு சகாயம் செய்து விடுவார் தானே. சதா காலத்திலும் அவருடைய கோபம் நம் மீது இருக்கும். இன்னொரு குறிப்பில் ஏசாயா 41:15 வசனத்திலே இப்படி குறிக்கப்படுகிறது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இங்கு நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய தேவ வாக்கு தத்தம் என்ன தெரியுமா? இந்த சங்கீதம் 27:10 வசனத்தில் கூறப்பட்டதும் சற்று முன்பு வாசித்த ஏசாயா 49:15 வசனத்தில் கூறப்பட்டதும் தான். நம் பெற்றோர்கள் நம்மை மறந்து நம்மை கைவிட்டு போனாலும் நம் கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பதே. இங்கு தாவீதுக்கு இருந்த பக்தியை பாருங்கள். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். இப்பொழுது புரிந்ததா தாவீதுக்கு இருந்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை எந்த சிந்தனையிலிருந்து தோன்றியது என்று? நாம் கூட ஒரு பாடல் வரியை அடிக்கடி முணுமுணுப்போமே, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார் என்கிற பாடல் வரி ஞாபகம் இருக்கிறதா? ஆகவே ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுப்பதற்கு தேவையான முதல் கூறு அவரை தேடி சேருவதாகும். அப்படி தேடி சேரும்போது ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு ஜெபித்தல் வேண்டும். மேற்கோளாக உபாகமம் 4:29 காணலாம். உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய். மற்றும் எரேமியா 29:12-14 முக்கியமாக 13:14 மேல் பகுதியிலே சொல்லப்படுகிறது. 13 உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களுக்கு காணப்படுவேன். வசனங்களை வாசிக்கும் போது இந்த முதல் கூறு வலியுறுத்தப்பட்டிருப்பதை காணலாம். ஆகவே ஒவ்வொரு முறையும் நாம் ஜெபம் செய்யும் போது கட்டாயம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஜெபிக்க வேண்டும். அடுத்தது ரெண்டாவது கூறு, ஒரு ஜெபத்தில் இருக்க வேண்டிய ரெண்டாவது கூறு போதிக்க கோருவது. தமது வழியை நமக்கு காட்டும்படியாக போதிக்கும்படியாக வேண்டுதல் செய்ய வேண்டும். 11 பார்ப்போம். கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். நாம் மேற்கொள்ளும் ஜெபத்தில் தமது வழியின் அல்லது போதையின் பிரகாரமாகவே நம் வேண்டுதலை நிறைவேற்ற சொல்லி வேண்டுதல் செய்ய வேண்டுமே ஒழிய நம்முடைய வழியில் நாம் எதிர்பார்க்கும் கோணத்தில் அவருடைய தீர்ப்போ பதிலோ அமைய வேண்டும் என்று நிர்பந்திக்கக்கூடாது. கர்த்தருடைய வழியிலேயே நமக்கான தீர்வை அவர் வழங்கட்டும் என்று முழுவதுமாக அவரிடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும். எது சரியான முடிவோ அவர் பார்த்து கொள்வார். அவருடைய முடிவே மிகச் சரியான முடிவாக இருக்கும் என்று விட்டுவிட வேண்டும். இந்த 11 வேண்டுவதைப் போலவே தான் சங்கீதம் 25:4 கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும் உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும் என்று சொல்லியிருப்பார். சங்கீதம் 86:11 வசனத்தின் மேல் பகுதியில் கூட கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும் நான் உமது சத்தியத்திலே நடப்பேன் என்று தாவீது வேண்டியிருப்பார். பாருங்கள், இன்று நாம் கூட இவ்வாறாகத்தான் ஜெபம் செய்யும் போது கேட்க வேண்டும், உமது வழியை எனக்கு போதித்தருளும் இயேசுவே என்று வேண்டுதல் செய்ய வேண்டும். மூன்றாவது கூறு, நாம் ஜெபிக்கும்போது நம்மிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு தன்மை அல்லது கூறு என்னவென்றால் விசுவாசம் கொள்வது. வாசியங்கள் 13, நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். வேறு வகையில் சொன்னால், நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசித்தேன், அதனால்தான் கெட்டு போகாமல் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்து நான்காவது கூறு, காத்திருப்பது. ஒரு ஜெபத்தை நாம் செய்துவிட்டு காத்திருக்க வேண்டும். அது மிக முக்கியமான கூறு. திடமனம் கொண்டு அவருடைய பதிலுக்காக காத்திருத்தல் வேண்டும். வாசியங்கள் 16, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. இன்னொரு மேற்கோளாக சங்கீதம் 40:1 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஆகவே நாம் மேற்கொள்ளும் ஒவ்வொரு ஜபத்துக்கும் 4 கூறுகள் உள்ளன அல்லது தேவைகள் உள்ளன. அவை 1 தேடுவது அல்லது நாடுவது, 2 போதிக்க சொல்வது, 3 விசுவாசித்திருப்பது, 4 காத்திருப்பது. அதாவது அவருடைய நேரம் வரும் வரையில், பதில் வரும் வரையில் நம்முடைய வேண்டுதலுக்காக காத்திருப்பது. ஆகவே இன்று நாமும் தாவீது போன்று கர்த்தர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருப்பதோடு ஜெபம் அல்லது வேண்டுதல் செய்யும் போது தாவீதிடம் கொண்டிருந்த அந்த 4 கூறுகளை நாமும் கொண்டிருக்க வேண்டும். காரணம், அன்று தாவீது தேவன் வாசம் கொண்டிருந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் இருந்து ஜெபித்தது போன்றுதான் இன்று நாமும் அவருடைய ஆசாரிப்பு கூடாரமாகிய இந்த மெய்யான இயேசு சபையில் இருந்து கொண்டு நம்முடைய ஜெபங்களை ஏறெடுக்கின்றோம். ஜெபிக்கும்போது தாவீது கடைப்பிடித்த அதே 4 கூறுகளை நாம் கடைப்பிடித்து ஜெபிக்க வேண்டும். இப்போ இந்த ஊரடங்கு சட்டம் அமுலுக்கு வந்ததன் நிமித்தமாக சபைகள் எல்லாம் மூடப்பட்டு விட்டது. நாம் சபைக்கு செல்ல முடியவில்லை. ஆனால் நம்முடைய மெய்யான இயேசு சபை போதிக்கின்ற போதனைப்படி, சத்தியத்தின் போதனைப்படி, சபை என்பது அந்த 4 மாடி கட்டடம் கிடையாது, செங்கல்லாலும் சிமெண்டாலும் செய்யப்பட்ட கட்டடம் கிடையாது. சபை என்பது சபையார்கள் கூடும் இடம், சபையார்கள் ஒன்று கூடி தேவனை சேவிக்கின்ற இடம் சபையாக மாறுகிறது. அந்த வகையில்தான் உலகம் முழுவதும் அவரவர்களுடைய மதத்தின்படி, மத பிரகாரமாக ஆலயங்கள் மூடப்பட்டாலும், அவங்களுடைய வழிபாட்டு ஸ்தலங்கள் மூடப்பட்ட பொழுது கவலைக்குள்ளானார்கள். ஆனால் நாமோ ஒரு கவலையும் படாமல் நாம் வீட்டிலே இருந்து கொண்டு நாம் ஜெபிக்கிறோம். காரணம், இருவரோ மூரோ அவருடைய நாமத்தின் பெயரால் கூடும் இடம் அது ஜபமாக, அது ஜப வீடாக அவருடைய வாசஸ்தலமாக மாறுகிறது என்பது தான் நம்முடைய சத்தியம், நம்முடைய போதனை. அந்த போதனை அடிப்படையில் இன்று இந்த ஊரடங்கு சட்டத்தின் மூலமாக நாம் அனைவரும் வீட்டுக்குள்ளாக இருக்கும்படியாக ஆகிவிட்டது. ஆனாலும் நாம் கவலைப்பட தேவையில்லை, கவலைப்படவே அவசியமில்லை. காரணம், இப்பொழுது நம்முடைய ஒவ்வொரு வீடும் ஒரு குட்டி சபையாக, அவருடைய வாசஸ்தலமாக, ஆலயமாக மாறிவிட்டிருக்கிறது. பாருங்கள், தினந்தோறும் இந்த ஆலயத்திலே ஆராதனைகள் நடக்கின்றன, தினந்தோறும் சங்கீதங்கள் வாசிக்கப்படுகின்றன, வேத வசனங்கள் வாசிக்கப்படுகின்றன, அதனை நாம் செவிமடுக்கிறோம். பிறகு அனைவருமாக சேர்ந்து துதிக்கிறதுகள் பாடி அவரை துதிக்கிறோம். அவருடைய ஊழியக்காரர்கள் நம் வீட்டுக்கு வர, நேரடியாக வராவிட்டாலும் கூட இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொண்டு ஒவ்வொருவராக அவர்கள் தங்களுடைய பிரசங்கங்களை, செய்திகளை கருவிகள் மூலமாக, தொலைக்காட்சி மூலமாக, கைபேசி மூலமாக, லேப்டாப் மூலமாக நம்மிடத்தில் பேசுகிறார்கள். ஆக எந்த வகையிலுமே நம்முடைய சபைகள் மூடப்படவில்லை. ஆகவே விசுவாசிகள் அனைவரும் எந்தவித கவலையும் கொள்ளாமல் இன்றைய காலகட்டம், அது ஊரடங்கு சட்ட காலகட்டமாக இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளாக சிறைப்பட்டு கிடந்த காலகட்டமாக இருந்தாலும் சரி, நாம் ஒரு துளியும் கவலை கொள்ளாமல் தாவீது எப்படி நம்பிக்கையாக இருந்தாரோ, 2 இடத்துல அவருடைய நம்பிக்கையை முழுவதுமாக வைத்திருந்தார். 1 தேவனிடத்தில், அடுத்ததாக அவருடைய ஆசாரிப்பு கூடாரத்தில் நம்பிக்கை வைத்து அவர் ஜெபித்தார். அப்படி ஜெபிக்கும் போது 4 கூறுகளை அடிப்படையாக கொண்டு ஜெபித்தார். அந்த 4 கூறுகள் சற்று முன்பு நாம் பார்த்தோம். 1வது, நாம் ஜெபம் செய்வது முதலாவதாக நாம் கடைப்பிடிக்க வேண்டியது என்னவென்றால் நாடுவது, அவரை நாடுவது. 2வதாக போதிக்க சொல்வது. 3வதாக விசுவாசித்திருப்பது. நாம் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தின் மீது விசுவாசம் கொண்டிருக்க வேண்டும். 4வதாக காத்திருப்பது. இதை 4 நம்ம கடைப்பிடித்து தினந்தோறும் நாம் நம்முடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். இத்துடன் இந்த சங்கீத பகுதிக்கான விளக்கம் முடிவடைகிறது. இப்பொழுது நம்ம அனைவரும் முழங்கால் படித்து ஜெபம் செய்வோம். இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஹாலேலூயா 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 Hallelujah, 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 praise Lord, 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 hallelujah, 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 hallelujah,
எல்லா துதி கண மகிமையும் உங்கள் நாமத்திற்கு செலுத்துகிறோம் அப்பா. எல்லா துதி கண மகிமையும் நாமத்திற்கு செலுத்துகிறோம். ஆலோசனை கர்த்தாவி, இப்படியாக நீர் வழங்கிய ஆலோசனையின் பிரகாரமாக நாங்கள் இப்படியாக எங்கள் வீடுகளையே ஆண்டவரே ஏதோ உமது பலிபீட ஆராதனைக்குரிய இடமாக உமது இன்னொரு சபையாக அதனை மாற்றி அமைத்து நாங்கள் சபையார்கள் அனைவரும் இப்படி வீட்டுக்குள்ளாக முடங்கடிக்கப்பட்டாலும் கூட இந்த ஊரடங்கு சட்டத்திலே வெளியே செல்ல முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் கூட சபைக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஆகிவிட்டாலும் கூட நாங்கள் ஒருபோதும் கவலை கொள்ளாமல் தினந்தோறும் உம்மை துதிக்கவும் உம்முடைய திருவசனங்களை வாசிக்கவும் உம்முடைய செய்திகளை செய்முடுக்குமான அந்த வாய்ப்பை தொடர்ந்து விடுபடாமல் பெற்றுக்கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. அந்த சிலாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்தமைக்காக மிக்க நன்றி ஏசப்பா, மிக்க நன்றி ஏசப்பா. அப்படியாக இந்த நாளிலே கூட நாங்கள் மேலும் ஒரு இல்ல குடும்ப பலிபீட ஆராதனையை நாங்கள் நடத்தும்படியான சிலாக்கியத்தை தந்தமைக்காக நன்றி அப்பா. இதோ இந்த பலிபீடத்தின் மூலமாக இப்பொழுது எங்கள் வீடுகள் அனைத்தும் உமது வாசஸ்தலமாக ஆசாரிப்பு கூடாரமாக மாறிவிட்ட பிறகு இதோ இந்த வாசஸ்தலத்திலே நீர் வந்து வாசம் செய்வீர் என்ற நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் இங்கே வந்து ஆண்டவரே உமது இஸ்ரவேலர்களுடைய பித்திரர்களாகிய எங்களை வந்து நீர் சந்திப்பீர் என்றும் எங்களுடைய கோரிக்கைகளையும் விண்ணப்பங்களையும் செய்யமடிப்பீர் என்றும் உமது ஆலோசனையையும் உமது வசனங்களையும் கட்டளைகளையும் உமது வழியையும் எங்களுக்கு போதிப்பீர் என்பதையும் நாங்கள் விசுவாசமாக நம்பிக்கை கொண்டு இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டோம். அந்த வகையிலே ஆண்டவரே ஆலோசனை கர்த்தாவே, இதோ இந்த காலகட்டத்தில் எங்கள் தேவையான அனைத்து ஆலோசனைகளையும் ஞானத்தையும் நீர் எங்களுக்கு தந்தருளும். நாங்கள் ஒருபோதும் உமது வழியை விட்டு விலகி சென்று விடாமல் எங்களுடைய விசுவாசத்தை விட்டுவிடாமல் அதனை காத்து கொள்ளவும் விசுவாசத்தில் இன்னும் சிறப்பட்டு உறுதியாகி வரவும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை அனைவருக்கும் தாரும். அனைவரையும் நீர் ஆசீர்வதியும் 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 ஆசீர்வதியும். எல்லா துதி கனமையும் உன் நாமத்திற்கே செலுத்தி இந்த ஆராதனை இந்த ஜபத்தை முடிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட், ஆமென். கர்த்தரின் ஜபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமீன்.